ஓம் சிவாய நமக். சைவம் டாட் தார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருப்பொற்சுண்ணம். வழங்குபவர் வேலாயுதனார் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இறை வழிபாட்டு கொள்கையுடைய நெறி என்று கருதுகிறார்கள். கொடுக்க முடியல செய்வது என்பது ஊழ்நிலையா நப்பநிலையா அது வேற விஷயம். ஆனால் நான் எடுத்துக்கொண்டது என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு நிலையில எங்கோ ஒருவர் தான் இருப்பார். எல்லாமே இருக்காது. வைர வியாபாரம் போல மணி வியாபாரத்தை விட மேலானது இந்த தன்மை. அந்த வகையில நாம் பெருமிதம் கொள்ள வேண்டிய செய்தி, எல்லோருக்கும் எல்லாம் தெரிந்து விடாது, எல்லா மக்களும் பொது நிலையிலே இருப்பார்கள் என்று தான் எடுத்துக்கொள்ளணும். அந்த வகையில பொற்சுண்ணத்தை இவர் பாடுகிற முறையும் அதுதான். திருப்பொற்சுண்ணத்திலே சில முக்கியமான செய்திகளை இவர் வைக்கிறார். அதை நான் முன்னேதே தொட்டு காட்டினேன். இன்றைக்கு சிலருக்கு பார்ப்போம் அந்த சிந்தனைக்கு. திருமாசகம் முழுவதுமே நீங்க பார்ப்பதும் திருப்பொற்சுண்ணத்துல மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா இதுக்கென ஒரு தனித்தன்மை அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் நேற்று 10 பாட்டுல விட்டோம். அதனால சைவ சித்தாந்த பெருமன்றம் ஒரு அருள் நிலையம். இதில் நாம் பங்கு கொள்வது எத்தனையோ. அதில் இன்னொன்று சொல்ற, சில குறைபாடுகள் வர்றபோது அதை நெட்டி நன்று வந்தோம்னா தான் நாம் உண்மையானவன் அர்த்தம். அந்த குறைபாட்டுக்காக ஒரு தளந்துட்டுன்னு வச்சுக்குவோம், அவ்வளோதான் கதை. அது சோதனை அல்ல, சோதனையா அல்ல, நம்மை நெறிப்படுத்துகின்ற வழிமுறை. அதுதான் நம்ம நெறிப்படுத்த முட்டுக்கட்ட மாதிரி வரும். அதெல்லாம் நம்ம அதை எண்ணக்கூடாது. இந்த வயதுல இந்த தன்மையிலே நாம் பெற்றுகின்ற ஒரு தன்மை. இன்னும் இளைஞர் பெருமக்களையும் அதை ஈடுபடுத்தணும். பெரிய நூல்கள், அற்புதமான நூல்கள். அந்த வகையில இன்றைக்கு தொடங்க காலத்தை கருதி என்னுடைய முன்னுரை கருத்தை முடித்துக் கொள்கிறேன். முத்தணி கொங்கைகள் ஆட ஆட, மொய்கூழல் வண்டினம் ஆட ஆட, சித்தம் சிவனோடும் ஆட ஆட, செங்கையல் கண் பணி ஆட ஆட, பித்தம் பிரானோடும் ஆட ஆட, பிறவி பிறரோடும் ஆட ஆட, அத்தனை யாரண்ணம்மானை பாடி முத்தணிகளோடு கொங்கையும் ஆட அப்படின்னு அர்த்தம். மார்பகம் ஆடுகிறது, மேலே இருக்கின்ற முத்தணியும் ஆடுகிறது. இந்த ஆட ஆட என்ற இரண்டு சொல் இரண்டுக்கும் உரியது. சித்தமும் ஆட, சிவனும் ஆட, சித்தோம் சிவனோடும் ஆட. இப்படி அப்ப அந்த பாட்டு அமைக்கிறார். நாம தனித்து நிற்கிறோம், கலந்தும் இருக்கிறோம். நீங்க அங்க, நான் இங்க, தலைவர் இங்க, ஒரு செயலாளர் அங்க. இப்போ இந்த கருத்துல உங்களுடைய உள்ளமெல்லாம் ஒன்று இருக்கிறீங்களே, அது கலத்தல். உடலால் நாம பிரிஞ்சிருக்கிறோம். பொருளை மையமாக வச்சா அப்பா பிள்ளைக்கு கூட தகராறு தான். நீங்க பொருளை மையமா வச்சுக்கீங்க, உலக பொருள்களை மையமா வச்சீங்க, என்ன கொடுத்துட்டீங்க, என்ன செய்துட்டீங்க? அடுத்த பேச்சாதான். பொருளை மையமாக வைக்கிற பொழுது தாயும் தந்தையுமே வேறு, அருளை மையமாக வைக்கிற போது எங்கோ இருக்கிறவர்களா ஒன்று சொல்றோம். இந்த உணர்வு தான் இங்க வைக்கிறார். சித்தம் சிவனோடும் ஆட என்பது அது ரெண்டு ஆட வைக்கிறார் பாருங்க. ஒவ்வொருத்தையும் இந்த ஆடுதல் என்பது ஒருவரும் ஒருவரும் தனித்து ஆடுவது மட்டுமல்ல, அங்கே உணர்வு கலக்கிறது. நான் ஆடுவதை கண்டு நீங்களும் ஆடுவீர்களானால் என் ஆட்டத்திலே உங்கள் மனம் லயிக்கிறதுன்னு அர்த்தம். உங்களுடைய மனம் லயிக்கிற தன்மையில என்னுடைய உலகமும் போகுதுன்னு அர்த்தம். இன்னொரு கருத்து இருக்கு இதுல, பின்னால வருது. மாடு மாடு இரண்டாவது பாட்டு வரும். மாடு நிலாவாள் நில நகையரிப்ப, வாய் தீரந்தம்பவளம் துடிப்ப, பாடும் நந்தம்மையாண்டவாரும் பணி கொண்ட வண்ணமும் பாடி பாடி. அது வந்து எப்படி பாடுங்கள் அப்படின்னு ஒரு வரி வரும். என்ன பாடுமீன், எப்படி பாடணும்? மாடு நகை, மாடு நிலா, வாழ் நகை எரிப்ப, வாய் திறந்து அம்பவளம் துடிப்ப, பாடுமீன் அப்படின்ற இது ஒரு மெய்ப்பாட்டு தன்மை. இசை என்பது உள்ளத்திலே இருந்து எழுச்சி பெற்று பாடுவது. இப்ப வந்து இருக்கிற முறை வேற. இசை என்பது ஒருத்தர் கச்சேரி பண்ணுவார், பல பேர் கேட்பாங்க, பல பேர் உட்காந்து கேட்பாங்க, அவருக்கு சம்பாவனை நடக்கும். இப்ப அந்த சம்பாவனைக்கு ஏற்ற மாதிரி அவர் சங்கீதமும் நடக்கும். சங்கீதமும் எப்படி போயிடும் எண்ணி பாருங்க. அத சில பெரிய வித்வான்கள் ஒரு தியாக பிரம்மம் இருந்தாருன்னா அவர் மற்றவங்க கேட்கணும்னா பாண்டாரு, மற்றவங்க கேட்கணும்னா பாண்டாரு கிடையாது. ஆத்மார்த்தமா தன்னுடைய ஈடுபாட்டில். அதே போல நால்வர் பெருமக்கள் அவங்க பாடியது, அவர் ஆனாயனாயினார் வேங்குழல் உயர்த்து வாசிக்கிறார், தன்னை மறந்து வாழ்கிறார். மெய்யன்பர் மனத்தன்பின் விளைந்து இசை குளரோகை, கையன் தன்னையும் நிறைத்து வானம் தன் பயமாக்கி, பொய்யன்புக்கு எட்டாத பொற்பொதிவில் நடம்புரியும் ஐயன் தன் திருச்செவியில் அருகணைய பெருகியது. அந்த இசையின் தன்மை ஆத்மார்த்தமானது, தன்னுடைய உயிரை வாழ வைக்க வேண்டியது. இதுல நாம பாடுவது மற்றவங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கணுமே தவிர, நாம் பாடுவதை கேட்டு நீங்களும் பாடணும், உங்களுடைய உள்ளத்திலேயே எழுச்சி வரணும், அப்படி பாடணும். ஒருத்தரை பாட வச்சுட்டு இன்னொருத்தர் கேட்பது என்பது தீரிவினை. ஆடுகிற பொழுது கலந்து கொள்வது அருள்வினை. அந்த அருள்நிலையை தான் இந்த பாட்டு. இந்த இரண்டாவது பாட்டில் அப்படி பாடுற போது பாடுவதும் ஆடுவதும், முதல்ல சொன்னது ஆட்டம், முத்தணி கொங்கைகள் ஆட ஆட ஒய்குழல் வண்டினும் அந்த ஆட்டத்தில் வைப்பாடு. அடுத்ததாக வர்றது மாடு நிலா வாழ் நகை எரிப்ப வாய் திறந்து அம்பவளம் துடிப்ப பாடுவின். இது ஒரு மெய்ப்பாட்டை இப்படி எப்படி கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா வேப்புக்குரியது. மாடுன்னா பக்கம், பெண்கள் முதல்ல பாட தொடங்குற போது கொஞ்சம் கூச்சப்படுவாங்க, கூச்சப்படுற போது கொஞ்சம் ஒரு இந்த வாயில அப்படி கொஞ்சம் மனமனம் வரும். அப்படி வந்த பிற்பாடு உள்ளே இருக்கிற பல் தெரியும், அந்த பல் தெரிந்த பிற்பாடு பக்கத்துல இருக்கிறவங்க பாட தொடங்குறாங்க அப்படின்னு. பெண்ணுக்கே உரிய நாணத்தன்மையில பாட தொடங்குகிறா. மாடு பக்கத்திலே நகை வாழ்நிலா எரிப்ப குச்ச நீச்சு பண்ணி உள்ளே இருக்கிற பற்கள் ஒளி வீச ஒளிவாக தெரிகிறது, அதுக்கு புன்முறுவல்னு பேர். மாடு நகை வாழ்நிலா எரிப்ப வச்சா அடுத்தது வாயை திறக்கிறான். வாயை திறக்கிற போது என்ன ஆகும், இந்த பவளமான இதழ் அந்த பாட்டினுடைய மெய்ப்பாட்டை பாட தொடங்குகிற மெய்ப்பாட்டை நீங்க அப்படி தொடங்குங்க பாருங்க. வாய் திறந்து அழகிய பவளம் போன்ற அந்த இதழ் துடிப்ப பாடுவின் பாடுங்க பாடுங்க அப்படின்னு அந்த ஆயத்த தண்ணியும் கொடுக்குறார். இந்த மெய்ப்பாட்டு கலையை இவருக்கு இருக்கிற ஒரு தனிக்கலை திருவம்பாவிலையும் பார்க்கலாம், இந்த பெண்களுடைய இயல்புகளை எப்படி தோய்ந்திருக்கிறார்ன்னு பார்க்கலாம். அதனை கடைசியில வந்து அச்சோபதியத்துல பாடுற போது இந்த மாதிரி என்ன ஆகும், நான் தையலார் மையலிலே விழுந்தேனே அப்படின்னு மருத்துவம் பார்க்கலாம். அதை பார்க்கற போது காமாந்தக தன்மை அல்லது மகளிரை பார்க்க வேண்டிய பார்வை இல்லாமல் ஆசையோடு பார்க்கின்ற இந்த காமுகத்தன்மையை தான் வருகிறார். அதைத்தான் திருப்புகளுக்கு சொல்வது உண்டு. திருப்புகள் கூட இந்த காரணத்தையும் சொல்வது அச்சோபதிகத்துல 9 பாட்டு தான் இருக்கு, அதுல 5 பாட்டு இந்த பெண் மையல் தான் பாடுவார். 5 பாட்டு இருக்கும், 5 பாட்டு பெண் மையல், பெண்ணை வருத்ததாக இல்லை. அதனாலதான் எதுக்கு சொல்றதுன்னா இப்படி ஒரு பாவத்தை இப்படிப்பட்ட ஒரு மெய்ப்பாட்டை இப்படி சொல்றார். முதல்ல ஆடுவதனால் கூடுவதும் அடுத்து பாடுவதனால் கூடுவதும் ஆகிய இந்த வழிமொழிக்கு வர்றார். இப்ப பாருங்க, முத்தணி கொங்கைகள் ஆட ஆட, முத்தணிகள் கொங்கைகளோடு ஆட அப்படின்னு வர்த்தம், மாதவத்தோடு சேர்ந்து ஆட. மொய்கூழல் வண்டி நம் ஆட ஆட, மெய்ப்பாடு உடம்பு அசையணும், சும்மா நின்ற இடத்துல இல்லை, இளம் பெண்கள் பாடுறது. மொய்கூழல் வண்டுகள் மொய்க்கின்ற கூந்தலும் ஆடணுமா, அந்த கூந்தலில் மேலே இருக்கின்ற வண்டுகளும் ஆடணுமா. மொய்கூழல் குழல் என்பது கூந்தல், வண்டினம் அதில் மொய்த்திருக்கிற வண்டினங்கள், கூந்தலும் ஆடும் தலை அதில் இருக்கிற வண்டினங்களும் ஆட. இந்த ரெண்டும் ஆடினா என்ன ஆகுனார், சித்தமும் சிவனோடும் ஆட ஆட. புறத்தில் இருந்து அகத்துக்கு வர்றார், வெளிப்பாடு மெய்ப்பாடு இப்போ உள்ளத்திலே கலக்குது. பெரியவர்களே, இந்த சித்தம் சிவனோடும் ஆட திண்ணை கூத்தரை கண்டு வழிபாடு செய்கிறவர்கள் நான். ஒரு மன்னனுக்கு மட்டும் பெருமானே எடுத்த மாதிரியே நிற்கிறியே, இப்படியே அந்த கால் வலிக்காதா, எனக்காக என் மனதுக்காக கொஞ்சம் மாறி ஆடுங்களேன் அப்படின்னு வெள்ளி அம்பலம் கூத்து ஆடிய வரலத்தை திருவிழா புராணத்தில் அந்த மன்னனுக்காக வந்து கால் மாறி ஆடிய கற்பகமே அப்படின்னு சொல்றாரு. இது அதில் வருது. ஆனால் அவர் ஆடுகிற பொழுது கூட ஆடினவங்க தெரியுது, தெரியுது ஆடுகின்ற தன்மையில தனக்கு மெய்ப்பாடு அந்த தன்மையில வந்து ஆடினவங்க தெரியுது. அப்படி ஆடினா நாம் என்ன சொல்லுவோம், அது ஆவேசம், அது பேய் பிசாசு அப்படின்னா, அதுதான் பேயோடு ஆடுகிறான். அவனை சொல்ற போது பேய்த்தன்மை உடையவர்கள்னா அம்மா காரைக்கால் மேல் கேட்கிற போது நற்கானம்ன்றார். அந்த ஆவேச தன்மையில அவன் ஆடுகிற போது நானும் ஆடுகிறேன் அப்படின்னு வர்ற தன்மை தான் எனக்கு அந்த பேய் வடிவ அடியனுக்கு பாங்குற வேண்டும் அப்படின்னு. அங்கேயும் போது நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க நான் பாடிக்கொண்டிருக்கணும், அதான் மூத்த திருப்பதிகம்னு சொல்லுவார். இந்த மாதிரி உணர்வுகளுக்கு இந்த உலகியல் நோக்கில் அடி அப்படின்னா வேற மாதிரி தான் தோணும். நமக்கு அதை பிடித்து கொண்டிருக்க அப்படியே அட்ட மாதிரி இந்த உலகியல் கண்ணை. அது தவறு இல்லை, உலகத்துல நிக்க வைக்கின்றது தான். தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைக்கு கீழே மண்ணை வைப்பான், நல்ல கனமா வச்சுருப்பான். அந்த கனம்தான் அது காய்ந்தாலும் விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து உட்கார வைக்கும். அந்த மாதிரி நமக்கு அந்த வினை முழுக்க முழுக்க நிற்பதனால இந்த உணர்வுகள் தலைப்பட மாட்டேன். ஆனா இதை படிக்க படிக்கத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வரும் பொழுது அந்த மாதிரி உணர்வை நாம் ஏதோ ஒன்று போட்டு அடைச்சி வச்சிருக்கிறோம். ஆடுகிற பொழுது இலகுது நெஞ்சம், ஆனா கூட பாட போனாங்க அது முதுமையில இன்னும் சுத்தம். இளமை இருக்கு பாருங்க, அது துள்ளம். இளமையில குழந்தைகள் மனதிலையும் இளம் பெண்களுடைய மனதிலும் அது புள்ளி விளையாடும். அதைத்தான் இந்த பாட்டுல சொல்றார். சித்தமும் இப்படி ஆடுவதனால என்ன ஆகுனா, அவன் ஆடுகிறான் சிவன், அவனோடு நம்முடைய சித்தமும் ஆடும். அப்படி சித்தம் ஆடுகிற சித்தம் அப்படி ஆடுகிறார் சொல்லுவாரு, சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்முடைய சித்தத்தை அந்த சிவனோடு ஆட விடுகிற பொழுது, நம்முடைய எண்ணம் எல்லாம் அதுல மெய்மறந்து நிற்கிற பொழுது, அவனுடைய ஆடுகின்ற கூத்தினுடைய தன்மையை எண்ணுகிற பொழுது, அதுல பஞ்சகிருத்தியங்கள் நடக்கிறது, இப்படிப்பட்ட தன்மையில் நிற்கிறான், அவன் அம்பிகையை நோக்கியா ஆடுகிறான், அவனுடைய அருள் நிலையிலாவே ஆடுகிறான், அப்படிலாம் இந்த வரலாறுகள்லாம் நாம சொல்ற போது, அப்ப உலகியல் நிலையிலே அவனுடைய ஆட்டத்திலே ஊன கூத்தும் ஞான கூத்தும் எல்லாம் இயங்குகின்ற தன்மையும் நடக்கிறது என்ற எண்ணத்திலே வருகிற போது இந்த எண்ணமானது அதனிலேயே சேர்ந்து ஆடும். சித்தம் சிவனோடும் ஆட ஆட அதனால வர்ற தொடர்ச்சி தெரியுமா, அப்படி ஆனா செங்கயல் கண்கள் கண் பனி வாழ. இந்த செங்கயல் நேற்று கூட வந்தது மாவடு வகிர் என்ன கண்ணி பங்கா என்பதற்கு ஒரு கருத்து பேசுறோம். இந்த செங்கயல் கண் பனி என்பது மிக அழகாக சொல்றார். பின்னால கூட வரும், மாலே விரமணே மற்றும் உள்ள தேவர்களே நூலே நுழைவறியார் நுண்ணணி நுண்ணியனாய் வந்து அடியேன் பாலே புகுந்து. என்ன ஆகும், அவன் நெஞ்சில புகுந்துட்டா பருந்து உருக்கும் பாவகத்தா. பூசையில நாம பூசை பண்றோம், இறைவன் அந்த பூசையை எடுத்து ஏற்றுக்கொண்டான் என்பது தெரியும். நான் பூசை பண்றேன், போட்டு பழம் பூசலாம் பண்ணி பண்றேன், இறைவன் அந்த பூசையை எடுத்துக்கொண்டான் ஏற்றுக்கொண்டான் என்பது எனக்கு எப்படி தெரியும்னா, என் மனதுல என் உள்ளத்துல ஒரு உருக்கம் ஒரு பரவசம் உண்டாகிற போது வந்துட்டான் அர்த்தம். யாரு, பெருமான் வந்துட்டான், அதுதான் நமக்கு மனதில் விட்டான். அந்த உருக்கத்தை கொண்டுதான் இறைவன் பதிந்து விட்டான்னு சொல்றார். உள்ளம் உருகில் உடனாவர் என்று உந்தி பரன்வார். நீங்க அந்த பூசையில பார்க்கலாம். இதை இங்க இந்த பாட்டுல சொல்றார். இந்த பாட்டுல சொல்றார், நூலே மாலே பிரமணே மற்றுமுள்ள தேவர்களே நூலே நுழைவு அறியா, அவங்கெல்லாம் நுழைஞ்சி பார்க்க முடியாது இவனை, அவங்க காண உட்பட்டாங்க வரல. அடியேன் பாலே புகுந்து என்பாலே அவன் உள்ளே புகுந்து கொண்டான். புகுந்ததுனால என்னாச்சான், பரிந்து என்னை பரிவுடையவனாக ஆக்கினான். அன்பு உள்ளவர்கள் மிக பேறு பெற்றவர்கள், அந்த அன்பினால் பரிவு கொள்ளுகிறவர்கள் ஆனந்தத்தின் தலைப்படுகிறார்கள். அந்த பரிவு நிலையிலே உருகுகின்ற உள்ளம் பெறுகிறவர்கள் இறைவனோடு கலந்து விடுகிறார்கள். இதுதான் இந்த தத்துவம். அன்பு உள்ளவர்கள் பேறு பெற்றவர்கள் மனித தன்மையில, அதிலே உருக்கம் இளதென்ற மனம் அப்படின்னு வர்றபோது சொல்லுவாங்க, அதுதான் காதல பூ வைக்க வருவான்னு சொல்லுவான். சில பேர் பூசை பண்ணுவாங்க, பூசை பண்ணிட்டு அந்த திருவடியை வழங்கி அந்த திருவடியில் இருக்கிற பூவை எடுத்து தம் முடிமையில வைப்பாங்க. அது வைக்கிற போது பெருமானே அப்படின்னு அதுல கொஞ்சே கிடையாது, நிச்சயமா கிடையாது. நமக்கு சொன்னா அது பொம்மை, அந்த பூசை பண்றவங்களுக்கு இறைவனே அப்படி வச்சுட்டு வந்து விடுவாரு, காதல பூ வச்சுக்குவாங்க, அந்த பூக்கள விழக்கூடாது அப்படின்னு வெளியே வந்த உடனே ஒருத்த பொய்யே சொல்லுவான், அநியாயமா சொல்லுவோம், ஐயா இந்த மாதிரி எனக்கு எங்க பையனுக்கு இருக்குல்லையா, சரியா அப்படியாப்பா ஏமா கொடுமா. இப்ப ஒருத்தன் பார்த்துருக்கான், இவனை விட அயோக்கியவன், இவனை விட மோசமானவன், அவன் பார்த்துருக்கான் பார்த்துக்க, அவன் சொல்லுவான் இவனை போய் அவன்கிட்ட கொண்டு போய்டு, என்ன காதல பூ வச்சிருப்பான் அவன்கிட்ட போய் ஏமாத்துடா. இப்ப பாருங்க, உலகியில ஏமாத்துறவன் அவருக்கு மேல ஏமாத்துறவன் இவனை என்ன நினைக்கிறான், உள்ளார்ந்து அன்புடைய மனிதனை என் பாலே புகுந்து பரிந்து உருக்கும் பாவகத்தால், அந்த பாவகம் என் மேலே வருகிறது, அதனால் நீர் மல்க தெள்ளேனும் கொட்டாமும். சேருனா கெண்டமீன் கண்ணு, அந்த கெண்டமீன் உயிரோடு இருக்கணும்னா என்ன ஓணும், நீர் ஓணும் இல்லையா. இந்த கண்ணு சேலேர்னு ஆனது பாடு, இந்த கண்ணில் நீர் வரல, சேலேர் கண்ணீர் மல்க தெள்ளேனும் கொட்டாமும். அதுதான் சொல்ல செங்கயல் 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 போன்ற இந்த கண்கள் கண்ணீரோடு ஆடணும், செங்கயல் கண் பணி ஆட ஆட என்று அத்தன் கருணையோடு ஆட ஆட ஆடப்போ சுண்ணம் இடித்துனாவே அத்தன் அவன் கருணையோடு ஆடுகின்றான். ஆட ஆட நாம் ஆட பொற்றுண்ணம் இடித்துனாமே, அவன் ஆடுவதற்காக இந்த பொற்றுண்ணத்தை இடிப்போம். இங்கே ஆடுதல் என்பது கடைசியில் வர்ற ஆடல், அவனுக்கு நீராட்டுவதற்காக வைக்கின்ற பொற்றுண்ணம் அதை நாம் இடிப்போம். இதில் இரண்டு கருத்து இருக்கு. பொற்றுண்ணம் என்பது கலத்தல், இடித்தல் என்பது வற்புறுத்தி சேர்த்தல். இடித்துறை என்று சொல்லுவாங்க, இடிப்பாறை இல்லாத ஏமராமன் கெடுப்பாரிலானும் கடல், கெடுப்பாரிலானும் கெடுன்வார். அந்த மாதிரி இடித்தல் என்பது வற்புறுத்தி தான் செய்யும், ஆனால் அந்த வற்புறுத்தல் செய்கின்ற மெய்ப்பாடுகள் எல்லாம் ஆடுவதும் பாடுவதுமாக செய்ய செய்ய அந்த ஆனந்தம் தானாக வரும், அதை நீங்க அனுபவிக்கலாம் அப்படின்றத அடுத்த பாட்டில் சொல்றார். மாடு வாழ் மாடு நிலா வாழ் நிலா எரிப்ப வாய் திறந்து அம்பு அம் பவளம் குடிப்ப, பவளம் என்பது அந்த இதழ், குடிக்க குடிப்ப பாடுவின் எதை பாடுறது, நான் எனக்கு என்ன தெரியும், புராணம் தெரியாது இல்லை, நம்ம எப்படி ஆடுவின் நம் தம்மை ஆண்டவாரும் இறைவனை துதிக்கணும்னா நீங்க பாத்தீங்கன்னா போற்றி இதில் கூட போற்றி திருவகளில் பாத்தீங்கன்னா எடுத்தடுப்புலயே எனக்கு எப்படி ஆண்டு கொண்டான் தண்ணியே தான் சொல்லுவான். நீங்க உலகத்தை பற்றி சொல்றதுல புத்தகத்தை படிச்சுட்டு அது இந்த பிரமாணம் ஆகம பிரமாணம், இது பிரத்யட்ச பிரமாணம். இப்ப நீங்க ஞானியார் சுவாமிகள் இருந்தார், மரநடிகள் இருந்தார், அது முன்ன பெரியவங்கெல்லாம் இருந்தாங்க, அவங்க எல்லாம் செய்தாங்க இப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் பார்த்துமா இன்னைக்கு ஒட்டுலாம் கதை சொல்லுவோம், யார் யார் சொல்லுவோம். எல்லாவற்றையும் விட நேரிய காட்சி தான் முதன்மையானதுன்னு சொல்வார் திருவள்ளுவர். சொல்லுவார் நேரா பார்த்து உன்னுடைய வாழ்நாளிலே பார்க்க, அறத்தாறு இது வேண வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடைன்னு நேர்காட்சியில் காட்டுவார். அறத்தினுடைய வழி இதுதான் என்று நீங்கள் எதையோ படிக்கத்தான் இல்லை அப்படின்னா, அதனால் இவர் என்ன பண்ணுவார், நீங்க எதையோ பார்த்த நம்ம எப்படி ஆட் பண்றான், நாம யார், நானார், என் உள்ளம்மார், ஞானங்களார், என்னை யார் அறிவார், நாம எப்படி இருந்தோம், நம்ம எப்படி ஆட் பண்றோம், அதை பாட அதுலயே உருக்க பிறக்குமே அப்படின்றார். பாடுவின் நம் தம்மை ஆண்டவாரும், இந்த ரெண்டு வார்த்தை பாடுறார், தம்மை நம் தம்மை அது சாதாரணமானது அல்லது, பாடுவின் நம்மை ஆண்டவாரும் சொல்லாம நம் தம்மை அப்படின்றார். பெரியவர்களே திருத்தொண்ட தொகை பாடும்போது அங்க இருந்தவங்க விரல்மிண்டர் ஒண்ணுதான், அங்க இருந்த ஒரு விரல்மிண்டர் தான் திருநீலகண்டர் இருந்தாரா திருஞான சம்பந்தர் இருந்தாரா இல்லைங்களா. இப்போ அங்க திருக்கூட்டத்தை தான் பாடி அவங்க எல்லாம் போய் இவர் சேர்ந்தாருன்னு சொல்றாரு, இவர் போய் சேர்ந்தாருன்னு சொல்றாரு, அப்ப அவங்க இல்லவே இல்லையா அங்க. அது மட்டும் இல்ல, இவர் காலத்திலே இருக்கிற பெருமையில குடும்புறாங்க இல்ல, இவரே பாடுறாரு. பல பேர் கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்னா, இவரு ஆடவர் போன் கழற்சிங்கன் அடியாருக்கும் அடியன்னு பாடுறாரு, கழறித்தறிவாரையும் பாடுறாரு, பார் கொண்ட கொடை கழறித்தறிவாருக்கும் அடியன். இந்த திருத்தொண்ட தொகை பாடி சில ஆண்டுகளுக்கு பிற்பாடுதான் அவர் இவரோட சேர்றாரு, இது எப்படி இவரால் பாட முடிஞ்சது அப்படிலாம் பல கேள்வி உண்டு. அதை செய்து கொள்வோம் கொஞ்சம் பாருங்க. அதை என்ன சொல்வார், அடியார் தம் கூட்டம், அந்த தம் என்ற ஒரு வார்த்தையில அடியார் தம் கூட்டம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது, அவரும் அவரை சார்ந்திருக்கின்ற பின்னால் முன்னால் வந்த பெரியோர்கள் அனைவருமே நடத்தும். அதேதான் நம்மை பாடுமின் நம்மை ஆண்டவாறு பாடுங்க, நம் தம்மை நம்மோடு சேர்ந்த பிறர் மற்றவர்கள் நந்தமர், நந்தமர் என்ற சொல்லுக்கு என்னன்னா நம்முடைய தமர். அப்ப நந்தம்மை என்பது நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் குடியையும் குடிமுழுது ஆண்டதையும் எனக்கு எல்லாவற்றையும் எப்படியெல்லாம் ஆண்டு கொண்டான். கொஞ்சம் நுட்பமாக போக வேண்டிய செய்தி ஒன்று உண்டு, என்னன்னா எனக்கு ஏற்ற மாதிரி என் மனைவி, எனக்கு ஏற்ற மாதிரி என் குழந்தை வர்றதுன்னா சாதாரண விஷயமா. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, எலியும் மூலியமா இருக்கிற குடும்பத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஓ கணவனும் மனைவியுமா ஒற்றுமை இல்லாத காட்சியை பார்த்து நாம எப்படி கடவுள் நமக்கு கொடுத்துக்கலான்றது தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா இது அதனுடைய அருமை புரியாது. நமக்கு துணைவு வாய்க்கிறா நல்லா தன்மையோடு இருக்கிறோம், ரெண்டு பேரும் இருக்கிறோம், அவங்களுக்கும் நாம இது பண்றோம், அவங்களுக்கும் சரி நம்முடைய அருமை எங்க தெரியும்னா, அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க பார் இடர்ல கூட்டம் இல்லாம. அப்போ கடவுள் அதையும் வச்சு இதையும் வைக்கிறான், ஏன் வைக்கிறான்னா இது நல்லா இருக்கணும்னு அந்த காட்சியும் வேணும், தீமையை வைக்கிறான், நன்மையை வைக்கிறான், அந்த மாதிரி பாடுறார்கள். நம் தம்மை ஆண்டவாரும் பணிகொண்ட வண்ணமும். பெரியவர்களே, பணிகொண்ட அழகு இதுல என்ன பொருள்? இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் நம் தமிழ் தான், ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் பணிகொண்ட அழகு தனித்தனி. என்னை பணிகொண்ட வண்ணம் தமிழ், தமிழை கொடுத்து, உங்களை பணிகொண்ட வண்ணம் உணர்வை கொடுத்து, நண்பர்களை கொடுத்து, அல்லது வேற பரம்பரையிலிருந்து வந்த கொள்கையை கொடுத்து, இப்படிதான் வந்திருக்கோம். அப்ப நம்ம எப்படிதான் பணி கொள்ளுகிறான், அது அழகு என்ன சொல்லுது? அதை சொல்ல போனா அளவில்லைன்னா ஆட்பால் அவர் கருளும் வண்ணமும். அதே பாட்டு நான் சொல்றது விஞ்ஞானம் வந்துருது. வண்ணம்னு வரத வண்ணம் என்பதுன்னு அது ஒரு சந்தம், அது ஒரு அழகு. பணி கொண்ட வண்ணம் அப்படின்னா நம்ம எவ்வாறெல்லாம் பணி கொள்ளுகிறான். அரிக்கும் பிரம்மர்கட்கும் அல்லாத தேவர்கட்கும் தெரிக்கும்படி தந்தி நின்ற சிவம் வந்து நம்மை உருக்கும் பணி கொள்ளும் என்பது கேட்டு உலகமெல்லாம் சிரிக்கும் அப்படின்னு. அது வந்து நம்மை உருக்குகிறது, பணி கொள்ளுகிறதுன்ற போது ஒவ்வொருத்தரையும் எந்தெந்த விதமாக பணி ஆட்கொள்கிறது குச்சம் அப்படி சிந்தனையை அதை போட்டோம்னாதான் பணிகொண்ட வண்ணம் நம்மை ஆண்டவாறு நம்ம எப்படியெல்லாம் ஆண்டான், உங்களை எந்த மாதிரி ஆண்டான், இவரை எந்த மாதிரி ஆண்டான், அவரை எந்த மாதிரி ஆண்டான், என்ன எந்த மாதிரி ஆண்டான், கிடையவே கிடையாது. இதை ஒரு கிராமத்துல படிச்சிருப்பான், உங்களை ஒரு நகரத்துல படிச்சிருப்பான், நீங்க அங்கே இருப்பீங்க. ஐயா நான் இதை கேட்டப்போ பெரிய செய்தி என்ன, சேர்க்கிழார் மாநாடுகள் நடத்தின்னு வந்தோம் ஆற்காட்டுல. அப்பதான் அவங்க எடுத்தாங்க, நான் பெரிய புறான ஒரு 4-5 ஆண்டுகளாக அதை சொல்லிக் கொண்டிருக்கேன். அவங்க எடுத்தாங்க, எடுத்த உடனே பிரம்மாண்டமா செய்யணும்னு போனாங்க. அவங்க நான் சொன்னேன் மெல்ல தொடங்கி செய்யலாங்க, இல்லைங்க அதாங்க செய்யணும், ஆற்காடுன்னா என்னவா கேட்குற ஊருக்கு போயணுமா அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய தேர் போல தெருவடைச்சான்ல ஒரு ஜோடிச்சு, அதில் சேர்க்கிடார் போல எங்க தலைவர் ஐஏஎஸ் உட்கார வச்சு அவர் முருதுலாட்சத்தை சாத்தி நல்லா சாத்தி பக்கத்தில் சட்டியவர் முருகன் சங்கர நாராயணன் கௌரி வீசி நடந்தது ஆற்காட்டில். சட்டியவர் முருகனும் சங்கர நாராயணன் உட்காந்துக்கிட்டு அவருக்கு கௌரி வீசி கொண்டு வர்றாங்க, அவரை உட்கார வச்சு இது கொண்டு வர்றாங்க. ஒருத்தன் என்ன பக்கத்தில் இருந்தோம், ஐயா பணப்பாக ஐயா ஆமாம் சொல்லு கேட்கணும்னு நினச்சேன், யார் சேர்க்கிறார் தான், சேர்க்கிறாரா அப்படின்னா யார் அப்படி சேர்க்கிறார் தான் திருமுறையை பாடுவர் தெரிஞ்சவர் பெரிய புறம் நடக்குதாங்க கோயிலில் அதை வந்து கேட்டேன்னா உனக்கு பெரிய புறம் நடக்குதுவாங்க அது இதுதான் இவரா அப்படி ஆமாம் இவர்தான் அப்படி கேட்க வந்தோம்னா இந்த சாமி தான் இதனால எங்க போயிருந்தான். அவ கேட்டாங்க, நான் சொன்னேன் நாம செய்த பாவத்தினால இது வரைக்கும் வெளிவராதுதாங்க, இப்ப நாம கொஞ்சம் புண்ணியம் செய்திருக்கிறோம் அதனாலதான் வீதியில வர்றாங்க, நீ கும்பிடுவா அப்படின்னு அப்படிங்களா. அப்புறம் வந்தவன் தொடர்ந்துட்டான், பெரிய புறம் வாங்கி கொடுக்கணும்னா எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும், படித்தான் கடையில வேலை செய்யற குமஸ்தாவன், அவன் படிச்சது 11 வகுப்போடு முடிச்சுட்டு இருந்தான், அப்புறம் அந்த 12 திருமுறையும் வாங்கி கொடுத்து அவன் படித்தான், அப்புறம் இப்ப தொடர்றான். நான் என்ன சொல்ல வர்றேன், இவனை எப்படி பணி கொண்டார், சாதாரண நிகழ்ச்சி உலக எல்லை செய்த போய் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லாத தெரியாது, ஆனால் அது எப்படி ஊடுருவி நிற்கிறது, நம் அளவிலே எப்படி ஊடுருவி நிற்கிறது. ஒன்றுக்கும் பற்றாத உள்ளமுடைய என்னை எனக்கு இப்படி பண்ணேன்னு அவர் சொல்வாரானா, அவருக்காக சொல்லலாது நமக்காக சொல்றார். நாயில் கடைப்பட்ட நம்மையும் ஓர் பொருட்படுத்து தாயை சிறந்த தயாவான கொம்பெருமான் நம்ம பண்ணார். அதனால அந்த தீவினியின் வாயில் கொடியட்டி பூவல்லி கொய்யாமோன்வார். அந்த மாதிரி இந்த பதில் சொல்றார், நீங்க வேற எதுவோ தேவேந்திரனா அந்த இதெல்லாம் தேவையில்லையே, பாடுமின் நந்தம்மை ஆண்டவாரும் பணிகொண்ட வண்ணமும் பாடி பாடி தேடுமின் எம்பெருமானை தேடி சித்தம் கழிப்ப திகைத்து தேறி அப்படிலாம் பாடு. அப்போ இந்த ஆட்கொள்ளுகிற திறம் கலத்தல் பொற்றுண்ணம் இடிக்கின்ற தன்மையே இந்த தன்மையில தான் வருது. இத கொஞ்சம் இடித்துறையாக சொல்றாருன்னு ஒரு பொற்றுண்ணம் இடித்தால்தான் கலக்கம். அறம் வலியுறுத்தல் வரும், அறத்தை மென்மையானதுன்னு சொல்லலவர் திருவள்ளுவர். அதுக்கு வலி என்ற சொல்லுக்கு பாருங்க, வன்முறை தான், வன்முறையினுடைய வேர்ச்சொல்லே வலிதான். சொல்லி கேட்கணும் திருவள்ளுவர் சொல்லுவார், மேல் மக்களாக இருக்கிறவங்க எப்படி தெரியலன்னா சொல்ல பயன்படும் மேல், கீழ் கரும்பு போல் சொல்ல பயன்படும் கீழ் புத்தி இருக்கிற தன்மை, கீழ் உணர்வு ஜாதி இல்லை, நம்முடைய இடத்துல கீழான எண்ணங்கள் இருக்கிற போது கரும்பு போல் கொன்றால்தான் கொஞ்சம் ஆயுத சாறு வரும் அப்பதான் வரும். அது திருவள்ளுவர் சொல்றாரு, சொல்ல பயன்படும் மேல் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். அதே போல இந்த அறம் வலியுறுத்தல், அதே போல இந்த கருத்துல இளம் பெண்களை ஆடுவதும் பாடுவதுமாக செய்து இடித்துறை செய்து நீங்க எதையும் எதையோ பாட தேவையில்லை, இதை பார்க்கலாமே என்று அந்த கருத்திலே பாடுகிறார். அந்த அடிப்படையிலே வருகிறது. இப்போ அடுத்த பகுதிக்கு நாம செல்லணும். அதனால கொஞ்சம் தொட்டு காட்டி கொண்டுதான் போகிறேன். மாடு நகைவாழ் நிலாவிருப்ப பாடுமின் நந்தம்மை ஆண்டவாரும் பணிகொண்ட வண்ணமும் பாடி பாடி தேடுமின் எம்பெருமானை தேடி சித்தம் கழிப்ப திகைத்து தேடி ஆடுவின் அம்பலத்து ஆடினானுக்கே ஆடப்போ சுண்ணம் இடித்து நாமே மையமறு கண்டனை வாழ நாடரு மருந்தினை. அழகான வார்த்தை வான நாடுகளுக்கெல்லாம் இவன் மருந்து. அப்படின்னா மருந்துன்னா அமுதம், அமுதத்தை கொடுத்தவன் விஷத்தை தாங்குண்டு நின்றான். இன்றைக்கும் இனிமேலும் எந்த நிலையிலும் வானவர்களுக்கு மருந்து இவன் தான். அன்னைக்கு கொடுத்ததோடு மட்டுமல்ல, அன்னைக்கு என்னமோ பார்க்கடலை கிடைச்சாங்க அது முடிஞ்சது இல்லை, என்றைக்கும் அதுதான். அதனாலதான் அப்படி சொல்றாரு, வான நாடர் மருந்தினை மாணிக்க கூத்தன் தன்னை. இந்த மாணிக்கம் என்பது ஒளியை சொல்வார்கள், இவருக்கு மாணிக்கவாகர் என்ற பெயர் வைத்ததும் கூட அந்த கூத்த பெருமானியே பாடுறதுனாலதான். அவருடைய பாட்டுக்கு பொருளே அவன்தான். அவர் சொல்ற சொல்ல வாசகத்துக்கு வாட்சியம் எதுன்னா அந்த பெருமான் தான் அப்படின்னு காட்டார். அப்ப எதனால இவருக்கு மாணிக்க வாசகர்னு பேர் வச்ச கருத்துக்கு சொல்லப்படும். மாணிக்க கூத்தன் சொல்றாரு பாருங்க, மாணிக்கம் என்பது கூத்தனுக்கு தான் அந்த ஒளித்தன்மையினால் பேசுவது. அந்த பெருமானியே தன்னுடைய பாடல் பொருளாக வைத்து பாடுவதனால திருச்சி தம்பல கோவையார், அதனாலதான் அவருக்கு மாணிக்க வாசகர் அந்த காரண பெயராக சொல்வது உண்டு. மாணிக்க கூத்தன் தன்னை ஐயனை ஐயர் பிரானை நம்மை அகப்படுத்து ஆட்கொண்டு அருமை காட்டும் கொய்யதும் கொய்யனை மெய்யர் மெய்யை. அப்பா பெரியவர்களே நீங்க அந்த பாட்டு கையில் வச்சிருப்பீங்க, ஐயனை ஐயர் பிரானை அது வரைக்கும் கமா பண்ணிடுங்க. குத்துக்குள்ளி வச்சுட்டீங்களா, நமக்கு தலைவன் தலைவர்களுக்கெல்லாம் தலைவன், ஐயன் தலைவன், ஐயர் பிரானைன்னா மற்றவங்களாம் தலைவன் தலைவன் சொல்லி இருந்துட்டாங்களா, அவர் ஒரு தலைவர் இவர் ஒரு தலைவர் அந்த தலைவர்களுக்கெல்லாம் பெருந்தலைவன் ஐயர் பிரானை அவனுக்கு பெரியவன். அடுத்தது நம்மை அகப்படுத்து ஆட்கொண்டு அருமை காட்டும் பொய்யர் நம் பொய்யனை. அந்த அன்பை படுத்தணும், நம்மை உள்ளே அடக்கிக் கொண்டு பெருமானுடைய தன்மை முடியாது அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்றாங்களே பொய்யர் அவர்களுக்கு அவன் பொய்யன். நம்மை அகப்படுத்து நம்மை உளப்படுத்தி கொண்டு நம்மை உள்ளே வைத்துக் கொண்டு ஆட்கொண்டு அவங்க வேலையெல்லாம் நாம செய்யும்படியாக வைத்து இறைவனை காண்பது என்பது அருமை என்று காட்டிக் கொண்டிருக்கின்ற பொய்யர்கள் யாரு? ஐம்பெரும் பூதங்கள், ஐந்து பெரும் நிலையுடையவர்கள். இந்த உடல், இந்த உலகம், இவைகளெல்லாம் பொய்யின்னா இது நிலையில்லாது. ஆனா இந்த உயிரையும் தம்முள்ளே அகப்படுத்தி கொண்டு நம்மை வேலை வாங்கி கொண்டிருக்கிறோங்க. இந்த உடம்பு நமக்கு உதவுற மாதிரி கொடுக்கப்பட்டான், கொடுக்கப்பட்டது. இந்த உயிர் உயும் பொருட்டு தான் இந்த உடம்பை கொடுத்தான். ஆனா பிறந்தவிப்பாடு இந்த உடம்பு இந்த உயிரை தன்னுள்ளே அடக்கிக் கொண்டு தனக்கு வேண்டிய இச்சையெல்லாம் இந்த உயிரை கொண்டு செய்வித்து சாப்பிட்டு கொண்டிருக்கு. இந்த உயிரை கொண்டு எனக்கு இது கொடு, எனக்கு அதை காட்டு, இந்த கொடு அப்படின்னு சொல்லுது. அந்த பொய்யர்களுக்கு பொய்யானவன், அதாவது இந்த புலன்களாலோ இந்த உடம்பினாலோ இந்த உலகத்தின் தன்மையினாலோ அவனை காண முடியாது, இவைகளுக்கு அவை பொய்தான். நம்மை அகப்படுத்து ஆட்கொண்டு அருமை காட்டும் பொய்யர் யார? இந்த உலகத்தை சொல்றாரு. இந்த உலகமும் மாயா காரியங்களாக இருக்கக்கூடியவையெல்லாம் நம்மை உளப்படுத்திக் கொண்டிருக்கிற உயிரை சிறைப்படுத்தி வைத்துக் கொண்டு அதை வேறுபடியும் பண்ணாவிட்டாமல் இறைவனையும் காட்ட காண முடியாமல் அது பொய்யாக இருக்கிறது. அதற்கு இறைவன் பொய்தான். பொய்யர்தம் பொய்யனை சொல்லிட்டார். மெய்யர் மெய்யை, மெய்ப்பொருள் உணர்ந்தவர்களுக்கு அவன் மெய்ப்பொருள். அடுத்தது போதறி கண்ணினை ஒற்றொடித்தோல் பையரவு அல்குள் மடங்கை நல்லி பாடிப்போர் சுண்ணம் இடித்து நாமே என்ற அந்த பாட்டுல போது அரி கண்ணினை என்பது அந்த கண்ணழகை உடையவன், அந்த கண்ணாய உடைய பெருமாட்டியை பாகத்திலே உடையவன் அப்படின்னு அந்த பொருளை சொல்லிட்டு ஒற்றொடித்தோல் பையரவு அல்குள் மடந்தை நல்லி பெண்களுக்கு உரிய அழகு வேலூர் தோழி அவனுடைய பெண்மைத்தன்மையினுடைய தன்மை இப்படிலாம் இருக்கின்ற நல்ல பெண்களே நீங்க பாடி போற்றுண்ணும் எடுத்து நாமேன்னு எடுத்துக்கொண்டார். அதை என்னுடைய ஆரம்பத்தில் எங்கள் அப்பன் எம்பெருமான் இமவான் மகற்கு தன்னுடைய கேழ்வன் மகன் தகப்பன் தமையன் எம் ஐயன் தாள்கள் பாடி என்ற சொல் சிவமது சக்தி என்றும் சக்திதான் சிவத்தை என்றும் பவன் பிரம்மச்சாரியாகும் பால்மொழி கண்ணியாகும்னு சொல்றாரு சிவஞான சித்தி. அந்த அடிப்படையில் சொல்ற குணகுணியை மாற்ற முடியாது. குணத்தினால் குணி தோன்றுமா, குணியினால் குணம் தெளிப்படுமா, அப்படிலாம் சித்தாந்த கருத்துக்களை பேசுற கருத்துக்களை இங்க வச்சு பேசுறார். பெருமான் எப்படி கலந்திருக்கிறான், ஒன்றோடு ஒன்று மயங்கி இருக்கிறான், எதனால் எது வருகிறது, எதனால் எது வருகிறது. இவர்களே, உப்பு போட்டா ஊருக்கு மட்டும்தான் தெரியும், போட்டோம் வச்சுக்கோம் உப்பினுடைய தன்மை, அப்போது கலந்த உப்பே போலன்னு கூட ஒரு பழமொழி உண்டு. உப்பு போட்டா அந்த உப்பு ஊருக்கு மட்டும்தான் காட்டும், ஆனா அப்படி இல்லது, அது என்ன பண்ணுது, காரத்தையும் தூக்கி கொடுக்குது, புளிப்பையும் தூக்கி கொடுக்குது. இல்லைன்னா அந்த உப்பு இல்லைன்னு வச்சுக்குவோம், அந்த புளிப்பும் தெரியல, அந்த காரமும் அவ்வளவா உணரப்படல, சப்புடுதுன்றா. கொஞ்சம் உப்பு போட்ட உடனே அந்த குணங்கள் எல்லாமும் தூக்கி கொடுக்குது. அதே போல இவர் என்ன சொல்றார், எல்லாவற்றிலும் கலந்து இருக்கிறான், கலந்து அவன் இருப்பதனால்தான் இவைகளெல்லாம் ஏற்றம் பெறுகின்றன அப்படின்றதான் இந்த பகுதியில் சொல்றார். அம்பிகையோடு அவன் கலந்திருப்பதும், அவளோடு இவன் இருப்பதும், இவளிடத்திலே அவன் தோன்றுவதும், இவனிடத்திலே அவள் தோன்றுவதும், ஒன்றோடு ஒன்று சக்தி பெரிதா சிவம் பெரிதான்னு அழகிறாங்களே, இன்றைக்கு கூட இருக்க, இன்றைக்கும் இருக்கு, என்றைக்கு அது மாறப்போவதோ இல்லையோ தெரியல. பொதுவாகவே சிவலிங்க வழிபாடோடு நின்றதுதான் காஞ்சிபுரம் என்று சொன்னீங்கன்னா அந்த அம்பிகை கிடையாது. அம்பிகையை பூஜை பண்ற போது அம்பிகைங்க, காமாட்சி அம்மன் தான் எல்லா காஞ்சிபுரத்துக்கு முழுதுக்குமே அம்மன் தனித்தே இருக்காது, எல்லாம் சிலாரூபமா இருக்காது, பஞ்சலோகத்தன் மீதுதான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா இந்த கருத்து தான். அதனால சிவலிங்க பீடமே மும்மூர்த்திகளும் அம்பிகையும் அருள் நிலையும் கொண்ட ஒரு பொருமூர்த்தமாக வைத்து பேசுவது உண்டு. அதுதான் இந்த பகுதி சொல்றார், சக்தி வேறு சிவம் வேறு என்பது அல்ல, அதிலே இருந்து இதுவும் இதிலே இருந்து அதுவுமாக கலந்து வருகிறது என்கின்ற அந்த கருத்தை சொல்லிட்டு, தங்கம் மறக்க சிலம்பொலிக்க தாழ்குழல் சூழ்ந்தரு மாலையாட செங்கனி வாய் இதழும் குடிப்ப தேயிலையில் சிவலோகம் பாதி. இதுவரையிலும் மெய்ப்பாடுதான், உன்ன சொன்ன மாதிரிதான் பாடுங்கள் ஆடுங்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த மெய்ப்பாடு வெளியே வரணும்ன்றார். மெய்ப்பாடு வெளிவருவதனால என்ன பயன் அப்படின்னா அவர் தான் கேட்கணும். மெய் தான் அருந்தி விதி விதித்து உன் விரையார் கழத்தி என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி, இன்னைக்கு நாம் அதை ஒரு வேஷம் போலவும் அதுவும் ஒரு தூக்கு போலவும் நினைக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டா, ஆடி பணம் சம்பாதிக்கிறதுன்னு வந்துருக்கு, மாடி பணம் சம்பாதிக்கிறதுன்னு வந்துருக்கு, ஆடி பணம் சம்பாதிக்கணும், ஆடுவது அதற்காக இல்லாத காலத்துல அது மென்மையாக கருதப்பட்டது. இப்ப பணம் சம்பாதிக்கணும்னு வந்த போது பாடினான்னா என்னது சும்மா பாடிங்கிறார், இந்த 50 ரூபாய் அப்ப ஆண்டதே இதுக்காக ஆண்டதும் அதுக்காக தான். அதனால ஆடுவதற்கு திருவள்ளுவர் ஒரு குரல் சொல்றாருங்க, எனக்கு சில நேரத்தில் நினைக்கிறது அதை உங்களோட பகிர்ந்து கொள்ற நினைவு வருது. இன்சொல் பேசுவது இனிய அறம், இனிய அறம் ஒருத்தருக்கு ஐயா வாங்க அப்படின்னு பேசுவது உயர்ந்த அறத்துல உயர்ந்த தன்மை. இன்சொல் இனிதே அறம், உயர்ந்த கருத்து. நம்ம கிட்ட வன்சொல் பேசுவதை விட நீ மன மகிழ்ச்சியோடு ஒருத்தருக்கு கொடுப்பதை விட வெளிவு சொல்றார், அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆகப்பெரு. மன மகிழ்ச்சியோடு கொடுக்கிறானே அதை விட உயர்ந்தது முகமலர்ச்சியோடு இன்சொல் பேசுவதுன்னார். அதே என்ன பண்றார், ஏ திருவள்ளுவர் அன்பின் விளையா, அவரை பார்க்கும்போது அன்போடு இன்சொல் பேசுற, எதுக்காக பேசுறாரு, குண்டு நகரான், குண்டு நகரத்தை பார்த்து அவர் என்ன பண்றாரு, குண்டு நகரம் சொல்லி செஞ்சாங்க. இது என்ன இன்சொல், ஆடிசன் பேட்டில காஞ்சிபுரத்தில் ஐயா வாங்க ஐயா வாங்கணுமா, என்னடா வாங்கணும், இவ்வளவு வாங்க வாங்கணும், அவர் எங்க பேராசிரியர் சொல்றார், அவர் ரெண்டு தரம் சொல்றாங்க கவனிக்கலீங்க அப்படின்னு, வாங்க வாங்கன்றானே, வாங்க வாங்கன்னா கடையில வாங்குவதற்கு வாங்கன்றான், உன்னை வா வாங்க கூப்பிடலவா, கடையில வாங்குவதற்கு வா, வாங்க 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 அப்படின்னு கூப்பிடுறான். நீ போய் வாங்கணும்னு வச்சுங்க பின்னாலே திட்டுவான். இதுதான் அவருக்கு போய் ரெண்டு தரம் கூப்பிடு போட்டணும். இப்போ எப்படிப்பட்ட பண்பாடு ஆகி போச்சு பாருங்க, இனிய சொல் அறமானது, இன்சொல்லையே பொருள் சம்பாதிப்பதற்காகனா அவர் சொல்றாரு, அன்பின் விழையார் அன்பினால் இருந்து அத இன்சொல் வரல, பொருள் விழையும் யாருங்க, ஆயுதொடிய பொருட்பெண்டில் பொருளுக்காக இருக்கிற அந்த பெண்டிர்கள் இன்சொல் இழுக்கு தரும். அந்த இனிப்பு நாம எங்க இருக்கிறோம் உலகத்தில் பண்ணுங்க, முகமலர்ச்சியோடு ஒருவர் ஒருவர் முகநாமம் பேசணும், ஐயா வாங்கன்னு இனிமையா பேசணும், ஏனுங்கன்னு சொல்லிட்டு கேட்கணும், வா போகணும்னு ஒருமையில பேசக்கூடாது, ஈர வெண்மதுர பதம் பரிமையத முன்னுரை செய்யணும், எல்லாம் சரி. அத்தனையும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான், அவர்கிட்ட பாக்கெட்ல கிட்ட வாங்கிக்கிறதுக்கு தான் அப்படின்னு வந்தா அந்த இன்சொல் இவ்வளவு கேவலப்படுது. அதே நிலைதான் இன்னைக்கு இன்றைக்கு இசை, இசை என்பது உயர்ந்த கலை, ஒவ்வொரு உயிரையும் தழைக்க வைப்பது. இன்னைக்கு போய் நாம இதை பேச முடியல. காரணம் கேட்டா சூழல் அப்படியே வளர்த்துட்டு இசையை கொண்டு பணம் சம்பாதிப்பது. உன் உள்ளபடியே உள்ள இசையானவன், இசையில ஈடுபாடு கொண்டவன் எதை பற்றி கவலைப்பட மாட்டான். நாம கூட சரி, வீடுகள்ல ஏற்றம் இறைக்கிறது, அரிசி குத்துறது, மற்றபடி வேலை செய்யறது, பாட்டு பாடிக்கவே பாடுறாங்கன்னா அவங்க பிறக்க பாடுறாங்க. தங்களுடைய உயிர் உணர்வுக்கு தழைப்பது. இன்னொரு கருத்து உண்டு, இன்பம் என்பது பிறர் கொடுத்து வருவதனால் வற்றி போயிடும். பெரியவர்களே, ஒரு புறன் இன்பங்கள் கூட ஒரு பொருளை கொண்டு நாம் அனுபவிக்கிறோம்னு சொன்னா அந்த இன்பம் வற்றும், வறுமையாகும். ஆனால் நம்முள்ளேயே வருகின்ற இன்பம் இருக்கு பாருங்க, அது வற்றவே வற்றாது. இசை என்பது அதுதான், நாம் உள்ளத்துல இருந்து எழுந்து பாடுறோம். அப்படி பாடுகிற போது நம் துன்பம் எல்லாம் கரையும், வருத்தம் போயிடும். இதோடு கூட துன்பம் மட்டும் நீங்குவதல்ல, துன்பம் மட்டும் நீங்குவதல்ல, நம்ம உயிருக்கு ஒரு எழுச்சி ஆக்கத்தை கொடுக்கும். வேலை செய்யறதுல கடினமே தெரியாது. அதுதான் இசையோடு வாழ்தல், ஈதல் இசைபட வாழ்தல் என்ற சொல்லுக்கு புகழ்னு சொல்ற பொருள் மட்டும் இல்ல. ஈதலை செய்கிற பொழுது ஒரு இசை நம்முடைய உள்ளத்திலேயே தோன்றுகிறது, எதிரிலையும் தோன்றுகிறது. ஐயா வரலையா, நல்லதுலையா, அவன் முகத்துல போன்ற மலர்ச்சி. பசி என்று வந்தால் ஒரு பிடி சோறு, குசி என்று தந்து பாரப்பா, அந்த முகத்திலே காண்கின்ற அந்த இனிமை உன் உள்ளத்துல ஒரு உயிர்ப்பை தோண்டி கொடுக்கும். அது அப்படிலாம் சொல்றாரு. அதைத்தான் இந்த பகுதியில மிக அழகா இடிக்கிறோம், இசை பாடுகிறோம். செய்வது இடித்தல், இசை பாடுதல். இது அடிக்கடி வந்து பேசிக்கொண்டு வர்றார். அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க, நான் தொட்டு காட்டிக்கொண்டுதான் போகிறேன்.